அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜி ஸ்ரீநேசன்.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர்கள் அவர்களே, இன்றைய விவாதத்தின் கருப்பொருளாக பல விடயங்கள் பேசப்பட்டாலும் மது பற்றியும் மதுவரி பற்றியும் இந்த விவாதத்தில் முக்கியமாக பேசுபொருளாக பேச வேண்டிய அல்லது கருத்துக்களை பரிமாற வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இந்த மதுவை பற்றி பலரும் பலவிதமாக பேசியிருக்கின்றார்கள். கூட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது மதுவின் பக்கமாக இருந்து பேசுகின்றவர்கள் குறைவாக இருக்கின்ற அதே வேளை மதுவுக்கு எதிரான கருத்துக்கள் தான் அதிகமாக இந்த சபையில் எதிரொலித்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாட்டில் இந்த மதுவின் மூலமாக அரசுக்கு வருமானம் கிடைப்பதாக நாங்கள் ஒரு குறுங்கால அளவில் மதிப்பீடு செய்து கொண்டாலும் கூட, நீண்டகால ஒரு மதிப்பீடுகளை நாங்கள் செய்து பார்க்கின்ற போது இந்த மதுவின் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்தினை விட மதுவினால் ஏற்படுகின்ற செலவுகள், அழிவுகள், அதனால் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள், கெடுதிகள், தீங்குகள் என்பன அதிகமாக காணப்படுகின்றன. எனவே இந்த மதுசார விடயத்தில் நாங்கள் வரிகளை கூட்டலாம், குறைக்கலாம். ஆனால் இந்த மது போதையினால் எமது நாட்டில் எத்தனை லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவர்களது குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் மனித குலம் ஒரு நடைப்பிணமாக கூடிய ஒரு நிலைமைக்கு இந்த மது தனது கைவரிசையை காட்டி வருகின்றது. இந்த நாட்டில் நடைபெறுகின்ற குற்றச்செயல்களை நாங்கள் ஆழமாக அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற போது இந்த குற்றச்செயல்களின் ஒரு தூண்டுவாயாக, தூண்டுகோலாக இருப்பது இந்த மதுவாக இருக்கின்றது. எனவே இந்த மது விடயத்தில் நாங்கள் மேலோட்டமாக சிந்திப்பதை விட ஆழமாக அர்த்த புஷ்டியுடன் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எமது நாடு பௌத்தத்தை போஷிக்கின்ற நாடு, இந்து மதத்தை பின்பற்றுகின்ற நாடு, இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற நாடு, கிறிஸ்தவத்தை பின்பற்றுகின்ற நாடு. அதாவது ஒழுக்கமுடைய ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்ப வேண்டும், நற்பிரஜைகளை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்ற, ஒரு நல்வழி காட்டுகின்ற ஒரு கோட்பாடுகளை கொண்ட, மதங்களை கொண்ட ஒரு நாடாக விளங்குகின்றது. எனவே இந்த இடத்தில் நிச்சயமாக நாங்கள் இந்த மது விடயத்தை எமது நாட்டில் கொண்டு செல்லுகின்ற சட்டங்களை உருவாக்குகின்ற போது, மதுவரி சட்டங்களை கூட்டுகின்ற போது, குறைக்கின்ற போது எப்படியான தாக்கங்கள் நடைபெறுகின்றன, மதுவை பாவிக்கின்றவர்களின் அளவு கூடுகின்றனவா, குறைகின்றனவா என்பது பற்றியெல்லாம் ஆழமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனது பார்வையில் சிலர் வாழ்வதற்காக பலரின் வாழ்க்கையை அழித்து விடுகின்ற ஒரு திராவகமாக அல்லது போதை வஸ்தாக அல்லது போதைப் பொருளாக இந்த மதுசாரம் விளங்குகின்றது. எனவே சிலரின் எழுச்சிக்காக பலர் பலிக்கடாக்களாகப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. ஒரு சோசலிச நாடுகளை எடுத்து பார்க்கின்ற போது அந்த இடங்களில் இந்த விடயத்தில் கவனமாக நடந்து கொள்கின்றார்கள். ஆனால் முதலாளித்துவ நாடுகளை எடுத்துக்கொண்டால் இந்த முதலாளித்துவம் முளைத்து வளர்ந்து செல்வதற்கும், இந்த தொழிலாளர் வர்க்கம் தொடர்ந்தும் ஒரு நடைப்பிணங்களாக இருப்பதற்கும் அல்லது அரை அடிமைத்துவ நிலையில் வாழ்வதற்கும் இந்த மதுசாரம் என்பது மிக முக்கியமான பங்காற்றி வருகின்றது. ஒருவருடைய எழுச்சிகரமான சிந்தனையை அடக்குவதற்கு, புரட்சிகரமான சிந்தனையை அடக்குவதற்கு, ஒரு புதிய விதமான சிந்தனைகளை அடக்குவதற்குரிய ஒரு மூலப்பொருளாக அல்லது ஒரு கருவியாக இந்த மதுசாரம் விளங்குகின்றது. எனவே மதுசாரத்தை பொறுத்தமட்டில் இந்த மதுசாரத்தை விற்பனையை அதிகரிப்பதன் மூலமாகவோ அல்லது மதுப்பாவனையை அதிகரிப்பதன் மூலமாகவோ இந்த நாட்டில் பொருளாதார எழுச்சியை ஏற்படுத்தலாம், பொருளாதார வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளலாம் என்று பார்க்கின்ற போது, நீண்டகால பார்வையில், குறுங்கால பார்வையில் இந்த மதுசாரத்தின் மூலமாக கிடைக்கின்ற வருமானங்கள் எங்களுக்கு அதிகமாக தெரிந்தாலும் அதனால் ஏற்படுகின்ற அழிவுகள், தீங்குகள், கெடுதிகள் அல்லது மக்களை ஒரு பாழாக்கின்ற தன்மையை நோக்கி கொண்டு செல்கின்ற இந்த மதுசாரத்தின் மீது நாங்கள் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும். இன்றைய இளங்கால இளைய சமுதாயம், இந்த இளைய சமுதாயம் ஆளுமையுள்ள சமூகமாக, ஒழுக்க விழுமியம் உள்ள சமூகமாக, எதிர்காலத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு சமூகமாக மாற வேண்டுமாக இருந்தால், இந்த நிலையிலிருந்து அவர்கள் வளர்ச்சி பெற வேண்டுமாக இருந்தால், இந்த மதுசார விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நவீன தொழில்நுட்ப காலத்தில் அதிகமாக இந்த போதை பாவனையும் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. ஏனென்றால் மற்றவர்களை பாவனை செய்து அதன் மூலமாக செயல்பட வேண்டும் என்கின்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு இன்று இளைஞர்கள் யுவதிகள் இட்டுச் செல்லப்படுகின்றார்கள். எனவே எதிர்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்கும் ஆளுமை விருத்தியுள்ள தலைமை தாங்கக்கூடிய பக்குவமுள்ள கண்ணியமான ஒழுக்க விழுமியமுள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கும் நாங்கள் நிச்சயமாக மது விடயத்தை ஒரு வருமானம் ஈட்டுகின்ற பொருளாக கருதாமல் நீண்ட காலத்தில் எமது நாட்டின் பிரஜைகளை அளிக்கின்ற அல்லது ஒரு அரை அடிமைத்துவத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் பார்க்க முடியும். எனவேதான் மதுசார விடயத்தில் எமது இந்த நல்லாட்சி அரசாங்கம் மிகவும் கவனமாக முடிவுகளை எடுத்து செயற்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே இன்று போதைப்பொருள் என்பது சட்ட ரீதியாக ஒரு பக்கம் இருந்தாலும், சட்டபூர்வமற்ற விதத்தில் சட்டவிரோதமான முறையில் கூடுதலாக பாவனைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. வடபகுதியை பொறுத்தமட்டில் இந்த கேரள கஞ்சா என்கின்ற விடயம் ஒரு என்றும் பேசப்படுகின்ற ஒரு பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்துவதற்குரிய வினைத்திறன் மிக்க ஒரு பொறிமுறையினை நாங்கள் எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பது பற்றி ஆழமாக சிந்திக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே ஒரு சமூகம் வளர்வதற்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த மதுசாரத்தினை அல்லது போதைப் பொருளினை கட்டுப்படுத்த வேண்டிய தார்மீக கடப்பாடு இந்த நல்லாட்சி அரசுக்கு இருக்கின்றது. அதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நல்லாட்சியின் ஒரு பண்பாக இந்த போதைப் பொருளை ஒழிக்கின்ற செயல்பாடு இருக்க வேண்டும். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களும் போதைகளற்ற தேசத்தை உருவாக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த போதையற்ற தேசம் என்கின்ற கோட்பாட்டினை செயல்பாடாக மாற்றுவதற்கு அவர் செயல்பட வேண்டும். அதற்கு எமது பிரதம மந்திரி, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இன்னும் ஒரு விடயத்தை கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். அண்மையில் இந்த ஓய்வூதியம் பெற்று கொண்டிருக்கின்ற இந்த வயோதிபர்கள், நாட்டுக்காக உழைத்தவர்கள் என்னை வந்து சந்தித்தார்கள். சந்தித்த போது அவர்கள் முக்கியமான ஒரு கோரிக்கையை விடுத்திருந்தார்கள். அதாவது அரச உத்தியோகம் பார்க்கின்ற போது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கவனிப்புகள் அல்லது அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பள ஏற்றங்கள் தங்களை வந்து சேர்வதில்லை என்றும், கடந்த காலத்தில் 10,000 ரூபாய் சம்பள உயர்வு அரச உத்தியோகத்தர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட போது தங்களுக்கு 2,500 ரூபாய் சம்பள உயர்வு கொடுப்பதாக உத்தரவாதம் சொல்லப்பட்டாலும் கூட வெறுமனே 1,000 ரூபாய் மாத்திரம் தங்களுக்கு கொடுக்கப்பட்டது, மீதியான 1,500 கொடுக்கப்படவில்லை என்று வேதனையோடு குறிப்பிட்டார்கள். நல்லாட்சி அரசாங்கம் எமது இது அதாவது நாட்டுக்காக உழைத்தவர்கள் இன்று முதுமையில் முடக்கப்பட்டிருக்கின்ற அந்த சமூகத்தை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றோம். ஏனென்றால் எல்லோரும் ஒரு கட்டத்தில் அரச உத்தியோகம் செய்துவிட்டு செல்லுகின்ற போது அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக, மந்திரிகளாக, ஜனாதிபதிகளாக இருந்து செல்லுகின்ற போது எல்லோரும் ஓய்வூதியக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். ஆகவே இந்த அடிமட்டத்தில் இருந்து அதாவது குறைந்த சம்பளத்தை பெற்றுக்கொண்டு சென்று இன்று ஓய்வூதிய நிலையில் காணப்படுகின்றவர்களது அந்த ஓய்வூதிய சம்பளம் என்பது குறைவாக காணப்படுகின்றது. அதனை இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக ஆவது அவர்களுக்கு நியாயமான அடிப்படையில் உயர்த்த வேண்டும். அவர்கள் ஒரு 5,000 ரூபாய் ஆவது தங்களுக்கு இந்த ஓய்வூதியத்தில் உயர்த்தப்பட வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அவர்களது ஓய்வூதியம் பெற்றவர்களது கருத்துக்கள் அநேகமாக கவனத்தில் எடுக்கப்படுவதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஓய்ந்து விட்டார்கள், அவர்கள் இனிமேல் பிரயோசனமற்றவர்கள் என்று நினைக்கின்ற தன்மை காணப்படுகின்றது. அவர்களின் உழைப்புகளும் இந்த நாட்டின் ஏற்றத்திற்கும் மாற்றத்திற்கும் துணை போயிருக்கின்றன என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அவர்கள் ஒரு பக்கத்தில் புழுங்கிக் கொண்டிருக்கின்ற போது நாங்கள் அவர்களையும் கவனிக்க வேண்டும், அவர்களது சம்பள ஓய்வூதியங்களிலும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற கருத்தினை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் அவர்கள் நடைமுறையில் உத்தியோகத்தர்களுக்கு 10,000 உயர்த்தி இருக்கின்ற போது 2,500 ரூபாய் கூட எங்களுக்கு முழுமையாக வழங்கப்படவில்லை. கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதம் 1,000 ரூபாயோடு நிற்பாட்டுப்பட்டு விட்டது, நிறுத்தப்பட்டு விட்டது என்ற கருத்தினை சொல்லுகின்றார்கள். எனவே வருகின்ற இந்த பாதீட்டின் போதாவது இந்த கருத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றேன். எனவே வயோதிபர்கள் என்பது முதுசங்கள் என்று சொல்வார்கள். எமது தற்கால சந்ததியினருக்கு வழிகாட்டுகின்ற முதுசங்கள், அப்படிப்பட்ட முதுசங்களின் அந்த ஒரு அனுதாபத்திற்குரிய அந்த வேண்டுகோளினை நிறைவேற்றுவதற்கு இந்த அரசு முற்பட வேண்டும். அதே வேளையில் நான் ஒரு புள்ளிவிவரத்தை பார்த்தபோது, ஒவ்வொரு குடிமகனும், இப்போது இலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் 417,966 ரூபாய் கடன் சுமையை தூக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வருகின்றது. இப்படியான ஒரு சூழலில் இந்த ஓய்வூதியத்தை பற்றி அவர்கள் கோரிக்கை விடுக்கின்ற போது அரசாங்கத்திற்கு சங்கடமாக இருந்தாலும் கூட அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு இயன்ற அளவுக்கு இந்த நல்லாட்சி அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்கின்றேன். பொதுவாக போதையற்ற தேசத்தை உருவாக்கி ஆளுமையுள்ள ஒழுக்க விழுமியமுள்ள இந்த நாட்டை பராமரிக்கக்கூடிய இளம் தலைமுறையினை உருவாக்குவதற்கு இந்த நல்லாட்சி அரசாங்கம் திடசங்கற்பம் எடுக்க வேண்டும். இதனை எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமான மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மதுக்கடைகள் மூலமாக இளம் சமூகம் ஒரு வகையில் தம்மைத்தாமே அழித்து கொள்ளுகின்ற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
நன்றி. மீலங்கட்ட கரு ஹேசா வித்தானகே மந்துமா
கரு மூலாசனான மந்திரி துமணி அத விவாதியட்ட சம்பந்தவின் அவஸ்தாவக் லபாதீம சம்பந்தவ முலிம்ம புதுமாரி ஸ்துதிவந்தி வேணவா. මම දැක්කා මීට පෙර කතා කරපු අපේ ජයන්ත සමරවීර මන්ත්‍රීතුමා හරි පිරිසුදු චේතනාවෙන් ඉතා වැදගත් ප්‍රකාශයක් මේ උත්තරීතර ආයතනය හමුවේ තිබුවා. ඒකට එකතුවක් විදියට එතුමා අරහ අදහස් දැක්වීමක් සමග මගේ කතාව ආරම්භ කරන්න මම කැමතියි. එතුමා කිව්වා මේ කළුතර වාද්දුව ප්‍රදේශයේ පහුගිය දිනක පැවතිච්ච සාදයක් සම්බන්ධව ඒ සාදය අවසානයේ තරුණයන් හතර දෙනෙක් මිය යාම සම්බන්ධව මහ විශාල දරුණු ප්‍රකාශයක් මේ ආණ්ඩුවට විරුද්ධව තියෙන කාරණාවක් ඉදිරියට එළි දැක්වුවා. අපි කියන්න කැමතියි එතුමට මේ සාදය පැවැත්වුවේ පූජ්‍යලික ආයතනය. මේකේ මියගිය අපේ රටේ අහිංසක තරුණයෝ හතර දෙනෙක් අපි රජයක් විදිහට ඒ ගැන කනගාටු වෙනවා. ඒ වෙනුවෙන් අවශ්‍ය පරීක්ෂණ පොලිසිය මැදින් කරලා මේ වෙනකොට ඒ සංවිධායකරු අත්අඩංගුවට අරන් තියෙනවා. දැන් මෙතුමන්ලාගේ මේ උත්සාහය මොකක්ද? මෙතුමා මේක හරහා අද මේ පාර්ලිමේන්තුව ඇතුළත් එහෙමයි මාධ්‍ය තුලත් එහෙමයි වෙන දේශපාලනික අරමුණක් වෙනුවෙන් මේක යොදා ගන්න උත්සාහ කරනවා. අපි දැක්කා මෙතුමා කියනවා මාධ්‍ය ඉදිරියට ගිහිල්ලා මේක ආණ්ඩුව මරලා දැම්. මේ තරුණයෝ හතර දෙනා ආණ්ඩුව මරලා දැම්. එතුමට මම කියනවා ඔබතුමා පොඩ්ඩක් ඔය ගැන විපරම් කරනවා නම් හොයලා බලන්න ඔකට ආරක්ෂාව දීලා තියෙන පුජ්‍යලික ආරක්ෂක සමාගම කවුද? ඔබතුමාලත් එක්කම එකට කටයුතු කරන ඔබතුමාලාගේ කල්ලියේම සම්බන්ධ ආරක්ෂක සමාගමක් ඕකේ ඉන්නේ. එතකොට මේ තරුණයෝ හතර දෙනා මිය යාම සම්බන්ධව අපිට රජයක් විදියට තියෙනවා පරීක්ෂණ පවත්වල මේ ගැන මොකද මේ සිද්ධු වුණේ කියලා. තුමා ලයිස්තුවක් කියාගෙන ගියා. මේ රටේ තියෙන මේ ලෝකේ තියෙන සියලුම මත්ද්‍රව්‍ය මෙතන පාවිච්චි කරලා තියෙනවා කියලා. දැන් මේ අවුරුදු තුන තුල තමයි මේ රටේ මේ මත්ද්‍රව්‍ය සේරම මේ රටට ඇවිල්ලා ඉවර වෙලා මේ රටේ තරුණයා විනාශ වෙලා එතුමාගේ සංඛ්‍යාලේඛන අනුව පවුල් 50කට එක පවුලක් කුඩු භාවි හෙරොයින් භාවිතා කරන තවත් පවුල් 75කට එකක් එතුමා කියපු විදියට අශීලාචාර ජීවිත ගෙවන පවුල් බවට පත් වෙලා තියෙන මේ මේ සංඛ්‍යාලේඛන ටික මන් දන්නේ එතුමා කොහෙන් හොයාගත්තද කියලා. අපි එතුමාට කියන්න කැමති මේ රටේ දේශපාලනච්චු විදියට අවුරුදු ගාණක් මම එතුමා පාර්ලිමේන්තුවේ දෙසරයද්ද කොහෙද හිටපු කෙනෙක්. මේ තමන්ගේ දේශපාලන බලලෝභී වමනා වෙනුවෙන් මේ රට කොතෙන්ට හරි ඇදලා දාන ඒ තක්කඩි ප්‍රකාශ කරමින් මේ උත්තරීතර ආයතනයේ නොමග යවන්න කටයුතු කරන්න එපා. දැන් වාද්දුවේ පොලිසියේ මං හිතන්නේ ප්‍රශ්නයක් තියෙනවා එතුමාට. එතුමා හැමතිස්සෙම කියන්නේ අර මැක්කගේ කතාව වගේ වාද්දුවේ පොලිසියේ ස්ථානාධිපතිවරයා පිළිබඳව. ඒ වගේම රාජිත සේනාරත්න ඇමතුමාට චෝදනා කරන මේ කාරණා ගමේ විසඳ ගන්න. මේ කාරණා ටික තමන්ගේ අදාළ තැන විසඳ ගන්න. එහෙම නැතුව මේක රජයට මේ රටේ යම් කිසි තැනක සිද්ධියක් වෙන්න පුළුවන්. ඒ වෙනුවෙන් පොලිසිය පරීක්ෂණ පවත්වනවා. ඒ සිද්ධිය වෙනුවෙන් අදාළ පියවර ගන්නවා. අද රටේ ඒක සිද්ධ වෙනවා. හැබැයි මතක තියාගන්න මන්ත්‍රීතුම ඔබතුමාලගේ කාලේ පොලිසිය ඔබතුමාලට ඕන විදියට මෙහෙවල ඒ සිද්ධිය ඕන තැන වහන්න පුළුවන් වෙච්ච නිසා තමයි අර කීත් නොවාර් සිද්ධිය දැන් එළියට ඇවිල්ලා තියෙන්නේ. අර රගර් ක්‍රීඩකයාගේ සිද්ධිය මේ අපිට අමාරුවෙන් හොයලා හරි තැනට අරගෙන ඉන්න වෙලා තියෙන්නේ. අද එහෙම දෙයක් වෙන්නේ නැහැ. අද රතුපස්වල වගේ මිනිස්සු මරලා දාලා සද්ද නැතුව මරපු මිනිස්සු පැත්තකට වෙලා අහිංසක මිනිස්සු ඇතුළේ ඉන්න වෙලා නැහැ. ඒ දැන් මේ කිඹුල් කඳුළු හෙලන සූදානම් වෙන්න එපා. ඔබතුමා කියනවා මත්ද්‍රව්‍ය පිළිබඳව පරීක්ෂණ කරපු නිලධාරීන් අද ඉන්නවලු අධිකරණ නියෝග මත නැත්නම් ඒ නඩු තීන්දුව මත බන්ධනාගාරය. ඉතින් වැරදි කරා නම් මොනතරම් දක්ෂයෙක් වුණත් ඒ තැන ඒ එතෙන්ට යන්න වෙනවා. වැරදි නොකරපු මිනිස්සුනේ ඔබතුමාලේදා අධිකරණ තීන්දුව කිසි දෙයක් නැතුව තමන්ගේ තියෙන දේශපාලන හයිය මත බන්ධනාගාරගත කරලා හිටිය අපේ ෆීල්ඩ් මාෂල් සරත් පොන්සේක මැතිතුමාල වගේ කණ්ඩායම් සාපි. ඔය නිසා අපි කියනවා මේ රටේ කුඩුවල ඉතිහාසය ගත්තොත් පිටිපස්ස හැරලා බලන්න ඔබතුමාට කතා කරන්න පුළුවන්ද කියලා. ඒකින්ද අපි කියනවා අද මේ උත්තරීතර ආයතනයේ මහා සද්දයක් දැම මෙතන මේ වෙලාවේ කවුරුවත් හිටියේ නැහැ මේකට උත්තරයක් දෙන්න. මම එහිඳ සාධාරණයක් කරනවා මේ රටේ ජනතාවට බොරු බේගල් අදවාන ඔබතුමාලාගේ අරමුණ මේ කොහෙන් හරි කුණු ගොඩක් අවුස්සලා මේ රටේ ජනතාව ඉස්සරහට අරගෙන ගිහිල්ලා මේක මාකට් කරන්න පුළුවන්ද කියලා බලන එක. හැබැයි ඒක ලේසි නෑ. අද රටේ ජනතාව 2015 ජනවාරි 8 වෙනිදා ඔබට ඒ තීන්දුව ලබා දෙන්න. ඔබලා මේ රටේ මේ ගමන යන්න සුදුසු නෑ කියලා කියන්නේ. ඔබතුමාලා මේ සේරම කරා. දැන් පහුගිය කාලේ මතකයි කුඩු කන්ටේනර් ආව අගමැතිතුමාගේ කාර්යාලයේ ලිපියනවා. ඒවා මොනවද උනේ කියලා නෑ. සමහර වෙලාවට පාම් පිටි බවට පත් වෙනවා. ඉතින් මෙහෙම යුගයක් අවසන් වුණේ. කුඩු විශාල ප්‍රමාණයක් අහුවෙලා පාර්ලිමේන්තු අද වර්තමාන ඇමතිවරු මන්ත්‍රීවරු වෙලා ඉන්න මේ ගමුවේ මහත්තුරු එවකට ඉරපු ජනාධිපතිතුමා කියලා වැළඳගෙන බේරගන්න. මේ සංස්කෘතිය අද කොහෙද තියෙන්නේ? නිසා ඔබතුමාලා පුන පුනා කෑ ගහන උදේ දවල් කෑ ගහන මේ පාර්ලිමේන්තුවේ පැය 24ම කතා කරන්න පුළුවන් නම් කතා කරන මේ මහ බැංකු බැඳුම් කරේට අපි මේ රජයේ විදියට විනිවිද භාවයෙන් කටයුතු කරන. සා අපිට මේ ආපාන රජයේ අරමුණ වෙන්නේ ඔබතුමාලක වගේ කුණු කල්ලි ටිකක් එකතු කරගෙන තමන්ගේ ගිලී ගිය බලය අරගෙන ඉතුරු තනින් පටන් අරගෙන තමන්ට අවශ්‍ය ගමන යන්න හදාගන්න එක නෙමෙයි. සා ආපාන රජයේ විදියට අද ඔබතුමාලා භාවිතා කරපු දේශපාලන ඔබතුමාලගේ භාෂාවෙන් දේශපාලනේ කඩේ යන්න භාවිතා කරපු අහිංසක රජයේ නිලධාරීන්ටත් අපි අපේ රජයේ මේ තියෙන යහපාන රජයේ තීන්දු තීරණ මත සමෘද්ධි නිලධාරී සියලු දෙනාට ස්ථිර පත්වීම් ලබා දෙන මේ රජයේ කටයුතු කරලා තියෙනවා. එදා උපාධිධාරීන්ට රැකියා ලබා දුන්නේ කොහොමද? උපාධිධාරීන්ට රැකියා ලබා දෙනවා නම් කොළ පාට ගෑවිලා තිබුණා නම් අම්මා තාත්තට උපාධිය ගැන හිතුවේ නැහැ. පැත්තකට දාලිවිල්ලා නිල් පාට කඩේ ගියපු කට්ටියට විතර රැකියා දුන්නේ. අද ඊයේ පෙරේද අපි පළවෙනි වටේ 4100ක් දුන්නා. අද විනිවිද භාවයෙන් කතා කරන්න දෙයක් නැහැ. සා අපි කියනවා විශ්වවිද්‍යාල තුල උපාධියක් හදාලා මේ රටට එන උගතුන්ට ඒ අවස්ථාව නිර්ලෝභීව රජයක් විදිහට අපි දෙන්න කටයුතු කරලා තියෙනවා. ඒ නිසා මහත්තයෝ මේ ආණ්ඩුවට ගහනවා නම් ගහන හරි තැන අල්ලලා නිකන් මේ අහුවෙන්නේ නැති තැන් බොරු තැන් අල්ලලා මේ පොලිසිය ගැන කිඹුල් කඳුළු හෙලන මහත්තුරු කතා කරන්නකෝ. පොලිසියේ තියෙන ප්‍රශ්නයක් අහිංසක පොලිස් නිලධාරී පොලිස් කොස්තාපල්වරු ඉන්නවා සැරයෙන් තනතුරට අරගෙන යන අවුරුදු ගාණක් කවුරුවක් කටයුතු කරේ නැහැ. අද මේ රජයේ තීන්දුවක් අරගෙන තියෙනවා අවුරුදු 12ට වැඩි සෑම පොලිස් කොස්තාපල්වරයෙකුටම ඒ සැරයෙන් තනතුර දක්වා උසස් වීම ලබා දෙන ක්‍රමවේදයක් හදන්න. මේව ගැන කතා කරන්නේ නැහැ. තමුන්ට දේශපාලනික වශයෙන් උදව් කරපු එදා පොලිස් ස්ථානවල ඉඳගෙන තමන් කරන ජඩවැඩ ටික ආවරණය කරපු පොලිස් ස්ථානාධිපතිවරුන්ගේ නන්ටික මෙතන කිය කිය තමන් දේශප්‍රේමීන් වෙන්න උත්සාහ කරන නිසා ජයන්ත සමරවීර මන්ත්‍රීතුමා අද ජනතාව ඉස්සරහා විකටයෙක් වුණා කියන එක මම විශ්වාස කරනවා. ඒ නිසා මේ උත්තරීතර පාර්ලිමේන්තුවේ අද මේ විශේෂ යෝජනා කීපයක් ගැනන වෙලාවේ මේකේ අත්‍යවශ්‍යතාවය තේරුම් නොගෙන දේශපාලන මෙහෙයුමක නිරත වෙන්න උත්සාහ කරාට අපේ දැඩි අප්‍රසාදය පළ කරමින් අපේ මූලාසුනාරූඪ මන්ත්‍රීතුමනි මේ රට යන දිශාව නිවැරදි දිශාව බවට පරිවර්තනය කරන්න ජනාධිපතිතුමත් ගරු අග්‍රාමාත්‍යතුමත් එකතුව මේ යන ගමනට ශක්තියක් හයියක් දෙන අපේ මුදල් ඇමතිතුමා අද රටේ දැවෙන ප්‍රශ්න හරියට අඳුරගෙන එදා රටේ අපි දැක්කා එක ගමකට එක වැඩක් කියලා දුන්න ප්‍රාදේශ සභා මම එතකොට ප්‍රාදේශ සභාවේ සභාපතිවරේ මොකද්ද නිර්ණායකය ගමේ දේශපාලනය කරපු කාට ඕන ව්‍යාපෘතියක් දාගන්න ව්‍යාපෘති 14033න් මම අවසන් කරනවා 14033න් භාගයක් බොරුළු පාරවල් දැම්මේ රුපියල් ලක්ෂයක් විතර වීදම් කළා 10න් 9ක් සාක්කුවට දාගත්. අද එහෙම නැහැ. මේක විනිවිද භාවයෙන් හැම තැනම සංවර්ධනය විය යුතු තැන් අඳුරගෙන ගම් පෙරළිය වැඩසටහන හරහා රටේ ග්‍රාමීය මාර්ග ඒ වගේම ග්‍රාමීය ජනතාවගේ අවස්ථා වෙනුවෙන් හොඳ විශාල සංවර්ධන මෙහෙයුමක් ආරම්භ කරලා තියෙන වෙලාවේ මේවා බලාගෙන ඉන්න බැරුව කුලප්පු වෙලා ඉන්නවා කියලා අපි දන්නවා. තව හොඳ හොඳ සෙල්ලම් එළි වෙන ජාමිට කිව්වා මේ ඉදිරි කාල සීමාව තුළ ඔබතුමන්ලට දැනෙන දෙයක් රිදෙන දෙයක් මෙරටේ ජනතාවට වාසිදායක වන ඉතා විශාල කාරණා රාශියක් එක මේ යාපාන රජ ඉස්සරහට යනවා කියමින් මගේ වචන කීපයක් සංකන බොස්.
ස්තුතියි.